ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ஐந்தாவதான உமாசம்ஹிதை அத்தியாயம் 12. சனத்குமாரர் கூறுகிறார், வியாச முனிவரே, விடாய் தாங்காது வந்தவனுக்கு வெட்கை தனிய நீர் அளிப்பது தானங்கள் அனைத்திலும் சிறந்தது. அனைத்து உயிர்களுக்கும் மனநிறைவு அளிக்கும் உயிர் அணையது நீரே என்கின்றனர் பெரியோர். பானீய தானம் பரமம், தானானாம் உத்தமம் ததா, சர்வேஷாம் ஜீவ புஞ்சானாம் தர்ப்பணம் ஜீவனம் ஸ்மிருதம். ஆகவே மனமகிழ்வோடு எவ்வித தயக்கமும் இன்றி பிறர் நீர் அருந்தி மகிழ குளம் வெட்டல் வேண்டும். குளம் வெட்டுதல் இவ்வுலகம் பரவுலகம் இரண்டிலும் பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பது முற்றிலும் உண்மை. ஆகவே மனித பிறவி பெற்றவன் நிச்சயம் கிணறு, குளம், குட்டை ஆகியனவற்றை வெட்ட வேண்டும். ஒருவன் கிணறு வெட்டுவானாகில் அதில் நீர் ஊற்று தோன்றியதும் அவனது பாவக்குவியல்களில் பாதி அழிந்து விடுகிறது. புண்ணிய கர்மங்களில் ஈடுபட்டவனது பாவங்கள் முற்றிலுமாக அழிகிறது. ஒருவன் தோண்டிய குளத்து நீரை பசு, அந்தணன், சான்றோர் ஆகியவர்கள் பருக அவனது வம்சம் பாவங்கள் கழிந்து நன்மை பெறுகிறது. அவன் தனது குலத்தை உயர்த்துகிறான். எவன் தோண்டிய குலத்தில் நல்ல கோடை வெயிலிலும் நீர் வறண்டு போகாது நிலைத்திருக்குமோ அவன் என்றுமே துன்பங்களுக்கு ஆளாக மாட்டான். அறம், பொருள், இன்பம் ஆகிய மூந்தின் பயனைத் தருவது குளம் அமைத்தல். ஊர்வன, பரப்பன, நடப்பன, நிற்பன என்கிற நால்வகை ஜீவராசிகளுக்கும் குளம்தானே விருத்த புகலிடம். நீரின்றி இவை உயிர் தரிக்க இயலுமா? எவன் வெட்டிய குளத்தில் மழைக்காலம் அதாவது வருஷ ருத்து வரை நீர் வற்றாதிருக்குமோ அவன் தினமும் அக்னிகோத்திரம் செய்தவன் பயனை பெறுகிறான் என்கிறார் நான்முகன். குளிர்காலம் வரை எவனது தடாகத்தில் நீர் நிரம்பி இருக்குமோ அவனுக்கு 1000 கோதானம் செய்த பலன் கிடைக்கிறது. எவன் வெட்டிய குளத்தில் ஹேமந்த ருத்து அதாவது இலையுதிர் காலம் சிசிர ருத்து குளிர்காலம் வரை நீர் நிரம்பி இருக்குமோ அவன் பொற்காசுகளை தானமாக தந்து செய்த வேள்வியின் பலனை பெறுகிறான். எவனது குளத்தில் வசந்த காலம், கோடை காலம் ஆகிய காலங்களிலும் நீர் நிரம்பி இருக்குமோ அவன் அதிராத்திரம், அஸ்வமேதம் முதலிய யாகங்களை செய்த பயனை பெறுகிறான் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். வியாசமுனிவரே, இதுவரை உயிர்களுக்கு மனநிறைவை தரும் குளம், குட்டை, கிணறு ஆகியனவற்றை அமைப்பதனால் பிறலாகும் உயர்ந்த பலன்களை பற்றி கூறினேன். இனி மரங்கள் நடுவதனால் பிறலாகும் பயன்களை பற்றி கூறுவேன். கெடுங்கள். பாழ்பட்ட நடமாட முடியாத இடங்களிலும் மரம் நட்டு காப்பவன் தனக்கு முன் கழிந்த மற்றும் பின் வரப்போகும் இரு சந்ததிகளையும் உயர்த்துபவன் ஆவான். ஆகவே மரம் நடுவது மெத்த அவசியம். அதீதான் ஆகதான் சர்வான் பித்ருவம்சாம்ஸ்து தாரையேத்து காந்தாரே விருஷரோபி யஸ்தஸ்மாத் விஷாம்ஸ்துரோபயேது. இவன் நடும் மரங்கள் பெற்ற பிள்ளை போல் இவனை காக்கும். இவன் இறந்ததும் புண்ணிய உலகங்களை பெறுகிறான். புஷ்பங்களால் தேவர்களையும் பழங்களால் பித்ருக்களையும் நிழல் தருவதால் களைத்து வரும் வழிப்போக்கர்களையும் மரங்கள் மகிழ்விக்கின்றன. கின்னரர்கள், உரகர்கள், அரக்கர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள் மற்றும் முனிவர்கள் ஆகிய அனைவரும் மரங்களைத்தானே புகலிடமாக கொண்டிருக்கிறார்கள். குளங்கள் அமைப்பவன், மரம் நடுபவன், வேள்வி செய்யும் அந்தணன் மற்றும் வாய்மையே பேசுபவன் இவர்கள் நால்வரும் சொர்க்கத்திலிருந்து ஒருபோதும் கீழே வருவதில்லை. வாய்மையே பரபிரம்மம், அதுவே பெரும் தவம், பெருவேள்வி, அதுதான் பெருமை தரும் சாஸ்திர அறிவு. தூங்குபவனை எழுப்புவது சத்தியமே, அதுவே உயர்ந்த பதவி. சத்தியத்தினால் தான் உலகம் தாங்கப்படுகிறது, அதில் தான் அனைத்தும் நிலை கொள்கிறது. வாய்மையே பரபிரம்மம், அதுவே பெரும் தவம், பெருவேள்வி, அதுதான் பெருமை தரும் சாஸ்திர அறிவு. தூங்குபவனை எழுப்புவது சத்தியமே, அதுவே உயர்ந்த பதவி. சத்தியத்தினால் தான் உலகம் தாங்கப்படுகிறது, அதில் தான் அனைத்தும் நிலை கொள்கிறது. தமம், வேள்வி, நற்கர்மங்கள், தெய்வம், முனிவர்கள் மற்றும் பிதற்களது பூஜை, ஜலம் மற்றும் கல்வி ஆகிய அனைத்தும் சத்தியத்தில் தான் நிலை கொண்டுள்ளன. அனைத்திற்கும் அஸ்திவாரம் சத்தியமே, அதுவே வேள்வி, தவம், தானம், மந்திரம், தேவியான சரஸ்வதி மற்றும் புலன் அடக்கமான பிரம்மச்சரியமும் ஆகும். பிரணவமான ஓங்காரமும் சத்தியத்தின் திருவுருவமே. சத்தியத்தினால் தான் காற்று வீசுகிறது, சூரியன் காய்கிறான், தீ எரிகிறது. மேலும் சத்தியத்தினால் தான் விண்ணுலகமே நிலைத்திருக்கிறது. உலகில் வேதங்கள் நிலைத்திருத்தலும் அனைத்து புண்ணிய தலங்கள் மற்றும் நதிகளின் தரிசனமும் ஸ்நானமும் சத்தியத்தினாலேயே எளிதாக பெறலாகும். சத்தியத்தினால் அடைய முடியாததொன்றும் இல்லை. 1000 அஸ்வமேத வேள்வி, லட்சம் வாஜபேய வேள்வி ஆகியனவற்றின் பயனையும் சத்தியம் பேசுவதன் பயனையும் ஒரு தராசில் இட்டால் சத்தியத்தின் பயன் உள்ள தட்டு கீழேயும் மற்றது மேலேயும் தான் இருக்கும். ஏனெனில் சத்தியத்தின் பயன் அத்துணை கனமானது. தேவர்கள், பித்திருக்கள், மனிதர்கள், நாகர்கள், அரக்கர்கள் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகள், அகில உலகங்கள் ஆகிய அனைத்தும் வாய்மையால் மகிழ்கின்றன. சத்தியமே உயர்ந்த தர்மம், அதுவே உயரிய பரமபதம், அதுவே பரபிரம்மம். ஆகவே என்றும் சத்தியமே பேச வேண்டும். சத்தியமே உயர்ந்த தர்மம், அதுவே உயரிய பரமபதம், அதுவே பரபிரம்மம். ஆகவே என்றும் சத்தியமே பேச வேண்டும். சத்தியமேவ பரம் பிரம்ம, சத்தியமேவ பரந்தபகா, சத்தியமேவ பரோ யஜ்ஞ, சத்தியமேவ பரம் ஸ்ருதம், சத்தியம் சுத்தேஷு ஜாகர்த்தி, சத்தியம் ச பரமம் பதம், சத்தியேனைவ த்ருதா பிருத்வி, சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம், தபோ யஜ்ஞஸ்ய புண்ணியஞ்ச, தேவர்ஷி பிதிருபூஜனே, ஆபோ வித்யாச்சதே சர்வே சர்வம் சத்யே பிரதிஷ்டிதம், சத்யம் யஜ்ஞஸ்தபோ தானம் மந்த்ரா தேவி சரஸ்வதி, பிரம்மச்சரியம் ததா சத்யம் ஓங்கார சத்யமேவ ச, சத்யேன வாயுரப்யேதி சத்யேன தபதே ரவி, சத்யேன நிர்தகதி ஸ்வர்க சத்யேன திஷ்டதி, பாலனம் சர்வ வேதானாம் சர்வ தீர்த்தாவகாஹனம், சத்யேன வகதே லோகே சர்வமாப்னோத்யத்ய சம்சயம், சர்வமாப்னோத்ய சர்வமாப்னோத்ய சம்சயம், அஸ்வமேத சஹஸ்ரம் ச சத்யம் ச துலயாத்ருதம், லக்ஷாணி கிருதவச்சைவ சத்யமேவ விசிஷ்யதே, சத்யேன தேவா பிதரோ மானவோ மானவோரக ராட்சசாஹ ப்ரீயந்தே சத்யதஹ சர்வே லோகாஶ்ச சசராசரஹ, சத்யமாஹு பரம் தர்மம் சத்யமாஹு பரம் பதம், சத்யமாஹு பரம் தர்மம் சத்யமாஹு பரம் பதம், சத்யமாஹு பரம் பிரம்ம ச தஸ்மாத் சத்யம் சதா வதேத், சத்யமே உயர்ந்த தர்மம், அதுவே உயரிய பரமபதம், அதுவே பரபிரம்மம், ஆகவே என்றும் சத்யமே பேச வேண்டும். வாய்மையே கொள்கையாக கொண்ட முனிவர்களும் சித்தர்களும் பெருந்தபம் செய்து சொர்க்கம் பெற்றுள்ளனர். ஆகவே சத்தியத்தின் என்றும் பெருத்த வேறொரு தர்மமும் இல்லை. சத்தியம் என்கிற நீர் ஆழங்காண முடியாத பெருங்கடல், அனைத்தும் அளிப்பது, மிக தூய்மையானது, அதில் மிகவும் ஈடுபாடுடன் நீராட வேண்டும், அதுதானே பரமபதம். தனக்கெனவோ பிறருக்காகவோ தன் மக்களுக்கென கூட பொய் பேசக்கூடாது. அவ்வாறு இருப்பவன் சொர்க்கம் அடைகிறான். அந்தணர்களிடமும் வேதமும் வேள்வியும் மந்திரங்களும் என்றும் குடிகொண்டுள்ளன. ஆனால் பொய்ப்புகளும் அந்தணனிடம் இவை விலகுகின்றன. ஆகவே உண்மையே பேசுக. இனி வியாசமுனிவர் தவத்தின் பெருமைகளை கூறுமாறு வேண்டவே சனக்குமாரர் கூறலானார். வியாசமுனிவரே, விருப்பங்கள் அனைத்தும் அளிப்பது தவம். அந்தணர்கட்கும் அது ஆற்றுவது கடினமே. தவம் செய்வான் விண்ணவர்களோடு களிப்புறுவான், தவம் செய்வான் புகழ் இன்பம் ஏன் முன்னுலகம் என அனைத்தும் பெறுகிறான். தவத்தால் முக்தி பரம்பொருள் ஞானம் விஞ்ஞானம் முதலிய அறிவு அழகு அனைத்து செல்வங்கள் என அனைத்தும் பெறலாகும். தவமின்றி இறைவனை பெற முடியாது. கட்குடியன் பிரம்மகத்தி செய்பவன் ஆசிரியரிடம் தவறழைத்தவன் முதலியவர்களும் தவத்தால் புனிதராவார்கள். புலன் அடக்கம் கொண்ட 88,000 முனிவர்களும் தவத்தினாலன்றோ விண்ணுலகில் கழிக்கின்றனர். உலகில் நலம் பெற வேண்டுமெனில் தவம் செய் என்பது வேதமறிந்த சான்றோர்கள் கூற்று. தவத்தால் ஆகாதது என்று ஒன்றில்லை. தவத்தால் தான் நான்முகனார் எளிதாக உலகை படைக்கிறார், ஸ்ரீமன் நாராயணர் காக்கிறார், ருத்ரதேவர் அழிக்கிறார். தவத்தினாலன்றோ ஆதிசேஷன் இவ்வுலகையும் தாங்குகிறார், விஸ்வாமித்ர மகர்ஷி தவத்தினாலன்றோ க்ஷத்ரிய நிலையிலிருந்து அந்தன நிலைக்கு உயர்ந்தார். சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, காட்டில் கிடைக்கும் கந்த மூலங்களையும் உயர்ந்த இலைச்சருகளையும் தின்று கடுந்தவும் ஏற்றுபவனுக்கும் வேதத்தின் ஒரே ஒரு ரிக்கை அதாவது ஒரு ஸ்லோகத்தை மட்டும் முறைப்படி அத்தியனம் செய்பவனுக்கும் கிடைக்கும் பலன் ஒன்றேதான். அந்தணன் ஒருவன் வேதத்தை முழுமையாக படித்து பெறும் புண்ணியம் எதுவோ அதை போல் இருமடங்கு புண்ணியத்தை ஒருவனுக்கு வேதத்தை கற்பிப்பதால் பெறுகிறான். சூரிய சந்திரர்கள் இல்லை எனில் உலகமே இருளில் மண்டித்தானே இருக்கும். அதே போலத்தான் புராணங்கள் இல்லை எனில் ஞானம் என்பது ஏது? அஞ்ஞானம் என்னும் இருள்தான் சூழ்ந்திருக்கும். ஆகவே புராணத்தை ஓத வேண்டும். அஞ்ஞான இருளில் விழுந்து அதனால் நரகத்தில் இடர்படும் உலகினுக்கு எவன் சாஸ்திரங்களில் கூறியுள்ள அறநெறி முறைகளை விளக்கி கூறி நல் அறிவு புகட்டுகிறானோ அவனே புராணத்தை கூறுபவன் ஆவான். அதனால் அவன் கொண்டாடப்படுகிறான், புசிக்கப்படுகிறான். எவன் புராணம் கூறும் சான்றோன் ஒருவனுக்கு இவரே நெல்பாத்திரம் என்றெண்ணி உயர்ந்த பொருட்களை மனமகிழ்வோடு தருகிறானோ அவன் உயர்ந்த நற்கதி பெறுகிறான். சர்வேஷாம் செய்வ பாத்திராணாம் மத்தியே சிரேஷ்ட புராணவித்து பதனாத் திராயத்தே யஸ்மாத் தஸ்மாத் பாத்திரம் உதாகிருதம். அஜ்ஞான இருளினால் நரகத்தில் வீழ்வதை தடுப்பதால் புராணம் கூறுபவனை பாத்திரம் என்கின்றனர். அனைத்து பாத்திரங்களிலும் இவனே உயர்ந்த பாத்திரம். எவன் நற்பாத்திரமாக விளங்கும் அந்த நிலம் பசு தேர் யானை அழகிய குதிரை ஆகியவற்றை தானமாக தருகிறானோ அவன் பெறுகின்ற புண்ணியத்தின் பயனுக்கு அவ்வாறு தானம் அளிப்பவன் இப்பிறவியிலும் மேலுலகிலும் தன் விருப்பங்களை குறைவின்றி பெறுகிறான். அஸ்வமேத வேள்வி செய்த புண்ணிய பயனையும் பெறுகிறான். முனிவரே, சிவபிரானின் பெருமைகளை கூறும் கதைகளை கேட்பவன் கர்மவினை என்னும் பெருங்காட்டை பொசுக்கிவிட்டு இச்சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். சிவனின் பெருமைகளை ஒரு முகூர்த்தமோ அல்லது அரை முகூர்த்தமோ ஏன் ஒரே ஒரு நிமிடமோ ஒருவன் பக்தியோடு கேட்பானாகில் அவனுக்கு கீழ்நிலை என்பதோ துன்பம் என்பதோ இல்லை. ராஜசூயம் 100 அக்னிஷ்டோமம் ஆகியன செய்த புண்ணியம் கிடைக்கிறது. நல்லதொரு புண்ணிய தலத்தில் கோடி பசுக்கள் தானம் செய்த புண்ணியம் பெறலாகிறது. பரம பாவனமான சிவகதை கேட்பவன் சாதாரண மனிதன் என எண்ண வேண்டாம், அவனே ஸ்ரீ ருத்ரன் ஆவான். சிவ மகிமையை சொல்பவன் கேட்பவன் ஆகிய இருவருடைய பாத தூசிகளே சிறந்த புண்ணிய தலம் என்பது முனிவர்கள் கருத்து. அனைத்து தானங்கள் மற்றும் வேள்விகள் மூலம் கிடைக்கும் புண்ணியம் சிவபுராணம் கேட்பதாலேயே கிடைக்கும். கொடுமையான இக்கலியுகத்தில் மக்களுக்கு புராணத்தை கேட்பதை தவிர வேறு சிறந்த சுலபமான தர்மம் இல்லை. இதுவே அவனுக்கு முக்தியை அளிப்பது. சிறந்த தியான முறையும் இதுவே. அனைத்து தானங்கள் மற்றும் வேள்விகள் மூலம் கிடைக்கும் புண்ணியம் சிவபுராணம் கேட்பதாலேயே கிடைக்கும். கொடுமையான இக்கலியுகத்தில் மக்களுக்கு புராணத்தை கேட்பதை தவிர வேறு சிறந்த சுலபமான தர்மம் இல்லை. இதுவே அவனுக்கு முக்தியை அளிப்பது. சிறந்த தியான முறையும் இதுவே. சிவபுராணத்தை கேட்பதும் சிவநாமாவான ஐந்தெழுத்தை ஓதுவதுமே இந்நிலவுலக மக்களுக்கு கற்பகத்தருவின் பழுத்த பழமாகும். இதிலுமா ஐயம்? இக்கலியில் மெய்யறிவு பெறாத உழலும் மற்றும் அறநெறி முறைகளை முழுமையாக கடைபிடிக்க முடியாது தவிக்கும் மக்களை கடைத்தேற்றும் வழியை எண்ணியே சிவபிரான் புராணங்களை தோற்றுவித்தார். இது அமுதத்தை விட சிறந்தது. இன்பமளிக்க வேறு எந்த ஒரு மார்க்கமும் காணப்படவில்லை. புராணத்தை கேட்பதொன்றே என்றும் உயர்ந்த வழி. இந்நிலவுலகு சூரியன் என்று எவ்வாறு நன்கு காண இயலாதோ அதே போலத்தான் சாஸ்திரங்களான புராணங்கள் இன்றி மெய்யறிவாகிற உண்மையை நன்கு காண முடியாது, பெற முடியாது. அந்யோன திருஷ்ட சுகதோஹி மார்கா புராண மார்கோஹி சதா வரிஷ்டா சாஸ்திரம் வினா சர்வமிதம் நபாதி சூரியேன ஹீனா இவ ஜீவலோகாக. தானம், அதாவது பிறருக்கு ஈவது, தினமும் நாம் செய்ய வேண்டியது ஒரு கடமை. அது தந்தவனை கைதூக்கிவிடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அந்தனரே, பொன் பசு பூமி இம்மூன்றையும் தானம் செய்வது மிகவும் உயர்ந்தது. இத்தானம் தந்தவனையும் பெற்றவனையும் உயர்த்துகிறது. இவற்றை தானம் செய்வதால் மனிதன் அனைத்து பாவங்களின் என்றும் விடுபடுகிறான். உயர்ந்த பொருட்களை தண்ணீரை அளவு தருதல் துலாதானம். இதுவும் பசு நிலம் தானம் அளிப்பது போல் உயர்ந்ததே. ஆனால் இவை அனைத்திலும் உயர்ந்தது கல்விதானம். நல்ல கறவை பசு, குடை, வஸ்திரம், செருப்பு, உணவு, நீர் இவற்றையெல்லாம் கேட்கும் யாசகர்களுக்கு தினமும் வணங்க வேண்டும், தினமும் வழங்க வேண்டும். அந்தனர்கள் யாசிப்பவர்கள், துன்பத்தில் துவழுபவர்கள் ஆகியவர்களுக்கு முறைப்படி சங்கல்பம் செய்து கொண்டு தானம் அளிப்பதால் தானம் அளிப்பவன் மனம் விசாலமாகிறது. உலகில் நமக்கு மிகவும் பிடித்தமான விரும்பப்படுகின்ற பொருள்கள் எவையுண்டோ அவை நம் வீட்டில் இருந்தால், அதை பன்மடங்கு பெருக்க வேண்டும் என்ற மனம் இருந்தால், நல்லதொரு பாத்திரத்தில் அதை தானம் செய்க. துலா புருஷ தானம், அதாவது தன் எடைக்கு எடை தானம் அளிப்பது, அனைத்து தானங்களிலும் சிறந்தது. பகல் இரவு இரு சந்தி வேளைகள், நடுப்பகல் நடுஇரவு, நிகழ்காலம் இறந்த காலம் வருங்காலம் ஆகிய முக்காலங்களிலும் மனம் சொல் உடல் ஆகியன வாயிலாக செய்த அனைத்து பாவங்களையும் துலாதானம் அழித்துவிடும். இதன் பின் பிரம்மாண்டத்தை வர்ணித்த சனத்குமார மகர்ஷி அதை தானம் செய்வதன் பயனை கூறி மேலும் கூறுவாராகினார். முனிசிரேஷ்டரான வியாசரே, பாதாள உலகிற்கு மேலே உள்ள நரகத்தை வர்ணிக்கிறேன் கேளுங்கள். பாவம் செய்தவர்கள் இங்குதான் யாதனைகளை அனுபவிக்கின்றனர். ரௌரவம், சூகரம், ரோதம், தாளம், விவசனம் அல்லது விசசனம், மகாஜ்வாலம், தப்தகும்பம், லவணம், விலோகிதம், சீழ் நிறைந்த வைதரணி, கிருமிகள் நிறைந்த கிருமீசம், கிருமி போஜனம், கிரட்டம், அசிபத்ரவனம், கொடியதானால் ஆலாபக்ஷம், பூயவகம், பாபம், வன்னிஜ்வாலம், அதச்சிரா, ஹஸ்தம்சம், காலசூத்ரம், தமசம், அவிசி, அவிசி, ரோதனம், ஸ்வபோஜனம், அப்பிரதிஷ்டம், மகாரௌரவம் மற்றும் சால்மலி முதலிய கொடிய நரகங்கள் அங்கு உள்ளன. அங்கு பாவம் செய்தவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். யமன், அந்தணர்கள், தேவர்கள், பசுக்கள் ஆகியவற்றிற்கு நன்மை செய்வதை விடுத்து வேறு தன்னலத்திற்காக பொய்ச்சாட்சியம் கூறுகின்றானோ அல்லது எப்பொழுதும் பொய்யே பேசுகிறானோ அவன் ரௌரவம் என்னும் நரகம் அடைகிறான். கருவில் உள்ள குழந்தையை கொல்கிறவன், பொன்னை திருடுபவன், பசுமாட்டை மரக்கொட்டிலில் அடைப்பவன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், கட்குடியன், பிரம்மகத்தி செய்தவன், பிற பொருளை கவர்ந்தவன், இவர்களோடு நட்பு கொண்டவன் ஆகியவர்கள் இறந்ததும் தப்தகும்பம் என்னும் நரகம் செல்வார்கள். குருவை வதித்தவனுக்கும் இதே நரகம்தான். சகோதரி, தாய், பசு, மகள் இவர்களை வதித்தவனும் இதே நரகம்தான் செல்வான். ஒழுக்கமுடைய பெண்ணை விற்பவன், அதிகமான வட்டி வாங்குபவன், பெண்களின் தலைமுடியை வெட்டி அதை விற்பவன், தன்னை வந்து அண்டியவனை துறப்பவன் ஆகிய பாவங்களை செய்தவர்கள் தத்தலோகம் என்னும் நரகத்தில் வேக வைக்கப்படுவார்கள். தன்னிலும் மூத்தவர்களான பெரியோர்களை அவமதிப்பவன், அவர்களிடம் கடுமையான சொற்களை கூறுபவன், வேதத்தை நிந்திப்பவன், கற்ற வேதத்தை தன் பிழைப்பிற்காக விற்பவன், கூடா நட்பு கொண்டு கூடா மங்கையரை புணர்பவன் ஆகியவர்கள் லவணம் என்னும் நரகத்தில் இடப்படுவர். திருடுபவன் விலோகிதம் என்னும் நரகம் அடைவான். ஒழுங்கு நெறிமுறைகளை மீறுபவனுக்கும் இதே நரகம்தான். தேவர்கள், பித்திருக்கள், அந்தணர்கள் ஆகியவர்களை பகைப்பவன், ரத்தனங்களை நிந்திப்பவன், அதாவது போலி ரத்தனங்களை உண்மை ரத்தனம் என்று கூறுபவன் ஆகியோர் கிருமிபக்ஷம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவர். எவன் வேள்விகளை தவறாக செய்வானோ, அதாவது பிறர் கெட ஆபிசாரம் முதலிய தீய பயன் விளைவிக்கும் யாகத்தை செய்வானோ, அவன் கிருமீசம் என்னும் நரகத்தில் இடர்படுவான். தென்புலத்தவர், அதாவது பித்திருக்கள், தேவர்கள் மற்றும் விருந்தாளிகள் ஆகியவர்களை பேணாது விடுத்து, அதாவது பலி வைஸ்வதேவம் மூலம் தேவர்கள் முதலியவர்களுக்குரிய அபிவுணைவை தராது தான் மட்டும் சாப்பிடுபவன் உக்ரலாலாபக்ஷம் என்னும் நரகம் அடைவான். ஆயுதங்களை செய்பவனும் உக்ரலாலாபக்ஷ நரகத்தைத்தான் அடைவான். எந்த அந்தணன் தாழ்ந்தவனின் சேவையை பெறுகிறானோ, தவறான பாவதானங்களை பெறுகிறானோ, அந்த அந்தணன் உதிரமும் சீழும் நிறைந்த ருதிரோதம் பூயபகம் என்னும் நரகம் பெறுவான். வேள்விகளை செய்யத்தகாதவனை கொண்டு வேள்விகளை செய்து கொள்பவனும் சாப்பிடக்கூடாதவற்றை சாப்பிடுபவனும் இதே நரகத்தை பெறுவான். தேவர்களுக்கே உரித்தான சோமரசத்தை விற்பவனும் இந்நரகந்தான் செல்லுகிறான். வேள்வியையும் கிராமத்தையும் அழிப்பவன் கோரமான வைதரணி நதியில் வீழ்வர். இளமையின் திமிரினால் சான்றோர் வகுத்த ஒழுங்குமுறைகளை மீறுபவன், ஒழுங்கீனமான ஆச்சாரத்தை மேற்கொள்பவன், கவடு சூதினால் தன் வாழ்க்கையை நடத்துபவன் ஆகியோர் கிருத்தியம் என்னும் நரகம் அடைவார். எவ்வித காரணமுமின்றி மரங்களை வெட்டுபவன் அசிவத்ரவனம் என்னும் நரகம் அடைவான். செம்மறி ஆட்டுக்கடாக்களை விற்று வாழ்க்கை நடத்துபவனும் ஜீவயம் செய்யும் கசாப்பு கடைக்காரனும் வன்னிஜ்வாலை என்னும் நரகம் புகுவர். ஒழுக்கங்கெட்ட அந்தன க்ஷத்திரிய வைசியர்களும் புது துணிகள் கரும்பு முதலியனவற்றை செங்கற்சூளையில் இட்டு தீமூட்டுபவனும் அதே வன்னிஜ்வாலை என்னும் நரகத்தில் விழு. விரதத்தை மேற்கொண்டு பின் அதன் நெறிமுறைகளை மேற்கொள்ளாது விடுபவன், தன் வர்ணாசிரம தர்மங்களை கைவிடுபவன் ஆகிய இருவரும் மிகவும் கொடியதான சம்தம்சம் என்னும் நரகம் அடைந்து துன்புறுவர். தவறான கனவு கண்டு தன் வீரியத்தை உழுதுவிடும் பிரம்மச்சாரியும் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பக்காதவனும் சுவபோஜனம் என்னும் நரகம் அடைவர். இவ்வாறு இன்னும் 100,000 என நரகங்கள் உள்ளன. அவற்றில் பாவம் செய்தவர்கள் தள்ளப்பட்டு கொடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். மேற்கூறிய பாவங்களைத் தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான பாவ குவியல்கள் உள்ளன. அவற்றிற்காகவும் பல பல நரகங்கள் உள்ளன. எவன் தன் மனம் வாக்கு உடல் மூலம் தன் வர்ணாசிரமத்திற்கு ஒவ்வாத தவறான காரியங்களை செய்வானோ அவன் தான் நரகத்தில் இடர்படுவான். நரகத்தில் தலைகளாக தொங்கும் ஜீவன் விண்ணுலகில் உள்ள தேவதைகளை காண்பான். தேவர்களும் கீழே பார்ப்பார்களே ஆனால் தலைகளாக தொங்கும் அந்த நரகவாசிகளை பார்ப்பார்கள். பாவம் செய்தவர்கள் நரகத்தின் தண்டனைகளை பெற்றவின் முறையே தாவரம் புழுபூச்சி நீர்வாழ்வன பரப்பன விலங்கு மனிதன் தர்மபடி நிற்கும் மனிதன் பின் தேவர் அதன் பின் மோக்ஷு அதாவது முக்தி பெற விரும்பும் விளையன் என்கிற விளையும் ஜீவன் முக்தி பெற விளையும் ஜீவன் என்கிற வரிசைப்படி பல பிறவி பிறந்து முடிவில் முக்தி பெறுவான். சொர்க்கத்தில் எவ்வளவு ஜீவன்கள் உள்ளனரோ அத்தனை ஜீவன்கள் நரகத்திலும் தான் உள்ளனர். எவன் தன் பாவங்களுக்கு கழுவாய் செய்து கொள்ளவில்லையோ அவன் நரகமடைந்து அல்லல் படுகிறான். காளியின் புதல்வரே அதாவது மத்ஸ்யகந்தியான சத்தியவதியின் புதல்வரே வியாசர், சுவயம்புவ மனு என்பவர் பெரும் பாவங்களுக்கென பெரும் பிராயச்சித்தங்களையும் சிறிய பாவங்களுக்கென எளிமையான பிராயச்சித்தங்களையும் எழுதியுள்ளார். அந்த எல்லா பாவகர்மங்களுக்கும் எந்தெந்த பிராயச்சித்தங்கள் கூறப்பட்டுள்ளனவோ அவற்றை எல்லாம் விட பகவான் சிவபெருமானின் திருநாமமான திருவைந்தெழுத்தே திருவந்தை திரு ஐந்தெழுத்தை ஓதுவதே மிக உயர்ந்த பிராய சித்தமாகும். பாவ கர்மம் செய்த ஒருவன் அந்தோ அந்த பாவத்தை செய்துவிட்டோமே என பச்சாதாபம் கொள்வானே யாகில் அவனுக்கு சிவநாமோச்சாரணம் ஒன்றே சிறந்த கழுவாய். காலை மாலை நடுப்பகல் இரவு ஆகிய வேளைகளில் சிவ சிந்தனை கொள்பவன் பாவங்களின் என்றும் விடுதலை பெற்று சிவபிரானது திருக்கையிலே செல்கிறான். சிவ சிந்தனையினால் ஒருவனது பாவங்கள் கழிகின்றன, துன்பங்கள் மறைகின்றன, அவனுக்கு விண்ணுலகம் பின் முக்தியும் கிடைக்கிறது. பாவகர்மம் செய்த ஒருவன் அந்தோ அந்த பாவத்தை செய்துவிட்டோமே என பச்சாதாபம் கொள்வானே யாகில் அவனுக்கு சிவநாம உச்சாரணம் ஒன்றே சிறந்த கழுவாய். காலை மாலை நடுப்பகல் இரவு ஆகிய வேளைகளில் சிவ சிந்தனை கொள்பவன் பாவங்களில் நின்றும் விடுதலை பெற்று சிவபிரானது திருக்கையிலே செல்கிறான். சிவ சிந்தனையினால் ஒருவனது பாவங்கள் கழிகின்றன, துன்பங்கள் மறைகின்றன, அவனுக்கு விண்ணுலகம் பின் முக்தியும் கிடைக்கிறது. ஜபம் பூஜை ஹோமம் ஆகியன செய்யும் போது எமனது மனம் சிவபிரானிடமே நினைத்து நிற்குமோ அவனுக்கு இந்திர பதவி முதலினிய பெரினும் அது தடங்கலாகவே தோன்றும். ஏனெனில் இந்திர பதவி முதலியன அழிபவை. இரவும் பகலும் எப்பொழுதும் சிவ சிந்தனையில் இருப்பவனுக்கு பாவங்கள் முழுவதுமாக அழிகிறது. ஆகவே அவனுக்கு நரகமேது? நரகமும் சொர்க்கமும் பாவம் புண்ணியம் இவற்றின் வேறு பெயர்களே. இவற்றில் ஒன்று துன்பத்தையும் மற்றது இன்பத்தையும் தருவது. ஒரே வஸ்து சில சமயம் துன்பத்தையும் சில சமயம் இன்பத்தையும் தருகிறது. ஆகவே எந்த ஒன்றும் துக்கத்தையே தருவது அல்லது சுகத்தையே தருவது என்று நிச்சயமாக கூற முடியாது. இந்த இன்பமும் துன்பமும் மனதின் விகாரமாகும். ஞானமே பரபிரம்மம், அதுதான் உண்மையை விளக்குவது. இந்த அகில உலகமும் ஞானமயமே. அந்த உயர்ந்த எரிவான விஞ்ஞானத்தை தவிர வேறொன்று இல்லவே இல்லை.